அத்தியாயம் 32:14. ஆகவே உங்களுடைய இந்த நாளின் சந்திப்பை நீங்கள் மறந்திருந்ததற்காக அனுபவியுங்கள். ஆகவே உங்களுடைய இந்த நாளின் சந்திப்பை நீங்கள் மறந்திருந்ததற்காக அனுபவியுங்கள். நிச்சயமாக நாமும் உங்களை மறந்துவிட்டோம். மேலும் நீங்கள் செய்த வினையின் பயனாக என்றென்றும் நிலையான வேதனையை அனுபவியுங்கள். ஆகவே என்னிடமிருந்து வாக்கு வந்துள்ளது, மனிதர்கள் யார் இறைவனை மட்டுமே ஏற்று அவனுடைய வழிமுறையை பின்பற்றி தனித்தன்மையோடு கூடிய ஒரு வாழ்க்கைக்காக பொறுமையையும் உண்மையையும் கொண்டு பிரயத்தனப்படவில்லையோ முயற்சிக்கவில்லையோ அதனளவில் இறைவனுடைய உதவியை நாடவில்லையோ நிச்சயமாக அவர்கள் மனிதர்களோடு கூட்டாக சேர்ந்து இறைவன் விதிக்காத தங்களுடைய காரியங்களில் தங்களுடைய நிலைப்பாடுகளை கொள்வார்கள். வாழ்க்கை முழுமையிலும் இன்னும் சந்ததிகள் சம்பந்தமாகவும் குடும்பம் குடும்பங்களாக தங்களுடைய எண்ணங்களில் ஆசைகளில் தங்களுடைய கற்பனைகளில் என்னுடைய விதிக்கு மாற்றமாக அதனை தங்களுடைய வாழ்க்கைக்கு உதவாது என்பதை அறியாத நிலையில் உதவாக்கரையான தன்னுடைய யோசனைகளையும் எண்ணங்களையும் வாழ்க்கைக்கு உரியதாக இணையாக்கிக் கொண்டு தங்களுக்கு பொருத்தமில்லாத வாழ்க்கையில் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். இன்னும் சொந்தமாகவும் அந்த கற்பனைகளில் அதிகரிக்கும் பொழுது இவர்களாக ஏற்படுத்திக் கொண்ட ஒரு வாழ்க்கை அமைப்பை தன்னுடைய பகல் கனவாகவும் காண்பார்கள். அதாவது மனிதர்களிடம் தேவையில்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று இறைவன் விதித்திருக்க, இறைவனை நம்புவது உண்மையானால் மனிதர்களிடம் எந்த தேவையும் இல்லாமல் ஆகிவிடுங்கள். மனிதர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு கேடுகளும் மனிதர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு துன்பங்களும் இன்னும் நீங்கள் அறியாத புறத்திலிருந்து மனிதர்கள் மூலமாக பயம் என்ற ஒன்றையும் நாளைய வாழ்க்கையை பற்றி இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களை அவன் சீமானாக வாழ வைப்பான். நீங்கள் இறைவனை மட்டும் ஏற்றுக்கொண்டு அவன் உங்களுக்காக கொடுத்திருக்கக்கூடிய மனிதர்களின் உதவி தேவையற்றவர்களாக நீங்கள் அமைந்துவிடுங்கள், வாழுங்கள் என்று இறைவன் விதித்திருக்கக்கூடிய அழகான ஒரு உணர்வின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். சத்தியமான வாழ்க்கை வேண்டுமென்றால் மனிதர்களை விட்டும் நாம் தேவைப்படாதவர்களாக ஆகும் வரையில் நாம் இறைவனை நம்புபவர்களாக நம்பிக்கை கொண்டவர்களாக இல்லை. நம்முடைய முதல் பிரார்த்தனை, என் இறைவனே, மனிதர்களின் தேவைகள் அற்றவர்களாக எங்களை நீ உயர்த்திக் கொள்வாயாக. உயர்வான நிலையில் எங்களை நீ வாழ வைப்பாயாக. அனைத்து பயமும் அனைத்து கவலைகளும் என்னுடைய இவ்வுலக வாழ்க்கையில் பூமியின் அடிப்படையை ஒட்டிய வாழ்க்கையை கொண்டு வாழும் அந்த நிலைப்பாட்டுக்காகத்தான் நான் இந்த கவலை கொண்டிருக்கின்றேன், பயத்தையும் கொண்டிருக்கின்றேன். பூமியை மட்டும் கொஞ்சம் உயர்ந்துவிட்டால் போதும் வானங்களின் அடிப்படையில் நான் வாழ ஆரம்பிப்பேன். எவரொருவருக்கும் வானங்களின் அடிப்படையில் எந்த பயத்தையும் கவலையும் இறைவன் ஏற்படுத்தவில்லை. பூமியின் அடிப்படையை கொண்டு மட்டுமே தான் கவலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றான். பூமியின் அடிப்படையை ஒட்டி வாழும் மனிதர்கள் மூலமாக பயத்தையும் வேதனையையும் நிச்சயமாக அவன் அமைத்துவிட்டான். நாம் வானத்தின் பக்கம் திரும்பும் பொழுது பூமியில் தண்ணீர் வற்றி போய்விட்டாலும் வானத்தில் இருக்கிறது என்று நம்ப முடிகிறது. வானத்திலிருந்து மட்டும்தான் எனக்கு வாழ்வாதாரம் இனி உண்டு என்பதை நான் நம்பிக்கையோடு, வெறிச்சோடி கிடக்கக்கூடிய வானத்தை கூட நான் பார்த்து ஆர்வத்தோடு எதிர்பார்க்க முடியும், அச்சத்தோடும் எதிர்பார்க்க முடியும். அதிகமாக மழை பொழிந்து வெள்ளக்காடாகிவிடுமோ என்ற அச்சமும் பயமும், மேலும் வற்றி போய்விட்ட இந்த பூமிக்கு வானத்திலிருந்து மழை பொழிய வேண்டுமே என்ற கவலையும், இந்த இரண்டும் வானத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயமாக உண்டு என்ற ஒரு ஆறுதலை கொண்டு மனம் சமாதானப்படுத்தப்படுகிறது. தூய்மையோடு கூடிய மனமாக சமாதானப்படுத்தப்படுகிறது. உங்களுடைய வாழ்வின் ஆதாரமே காற்றும் தண்ணீரும் வானத்தில் உங்களுக்காக படைக்கப்படுகின்றன. அந்த காற்றிலிருந்து உங்களுக்கான நற்செய்திகள் எப்பொழுதும் உங்களுக்காக படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நற்செய்தியானது உங்களுடைய உள்ளத்தில் இறங்குகிறது. வெறும் காற்றல்ல, காற்றில் உள்ள நற்செய்தி அதில் நீங்கள் கொள்ளக்கூடிய ஒரு தேவையும் உங்களை வாழ வைக்கிறதே தவிர, உயிர் கொடுக்கிறதே தவிர, இந்த காற்று உயிர் கொடுக்கவில்லை. இவ்வளவு காற்று இருக்கும் பொழுது மூச்சு வாங்காமல், மூச்சு பிரிந்து விட்டது, உள் மூச்சு வாங்கவில்லை, காரணம் என்ன? அவர் உயிர் பிரிந்துவிட்டது. காற்றுதான் உயிர் என்றால் உயிர் பிரிந்து விட்டது. அன்னைக்கு என்ன காத்து இல்லையா? அல்லது சுவாசத்தை கிரகிக்கக்கூடிய சக்தி அந்த நெஞ்சத்துக்கு இல்லாம போச்சா? நெஞ்சம் வெறுமையாகி விட்டது, உயிர் ஓட்டம் இல்லாமல் காய்ந்து விட்டது, அங்கிருக்கக்கூடிய உயிரோட்டம் பிரிந்து விட்டது. எனவே மேலும் அதனை கிரகிக்கக்கூடிய சக்தி அந்த காற்றுக்கு, அதனுடைய நற்செய்திகளுக்கு எந்த விதமான கண்ணியமும் கொடுக்காதன் காரணமாக விலகிவிட்டது. மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு எதனை எடுத்துக்கொண்டார்கள் என்றால், வானங்களின் வாழ்வாதாரத்தை விட்டு பூமியின் வாழ்வாதாரத்திற்கு படைக்கப்பட்ட பொருள்களாக அங்கிருந்து விளைந்த பொருள்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பூமியின் அடிப்படையை ஒட்டி வாழ ஆரம்பித்து விட்டார்கள். எல்லா மனிதர்களும் பூமியின் பக்கம் தலையை தொங்கிவிட்டதன் காரணமாக நான்கு கால் பிராணிகளைப் போன்று கால்களால் நடப்பதும் கைகளால் பூமியில் இருப்பதை அபகரிப்பதுமாக கால்நடைகளைப் போன்று ஆகிவிட்டார்கள். இவர்கள் மனிதர்கள் கூட்டாக சேர்ந்து கொண்டு எங்கெல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றதோ வாழ்க்கைக்குரிய உயிரோட்டத்திற்குரிய உணவாகவும் பகட்டுக்குரிய பொருள்களாகவும் வாழ்க்கையின் வசதிகளுக்கு ஏற்புடைய மற்ற சில பொருள்களையும் எவ்வளவு அபகரிக்க முடியுமோ அதனை தங்களுடைய கைகளைக் கொண்டும் கால்களைக் கொண்டும் மனிதர்களுக்கு சரிசமமாக பங்கிடப்பட்டுள்ள வாழ்க்கையினுடைய விளைச்சல் பொருள்களை எல்லாம் அபகரிக்க ஆரம்பிக்கின்றார்கள். வானத்தின் மீது தலைப்படவில்லை, அங்கு அவர்களுடைய ஆதாரம் உண்டு என்பதை நம்பவில்லை. உயிரோட்டத்திற்கான செய்திகள் அங்கிருந்து உங்களுடைய நெஞ்சங்களில் பரவுகின்றன காற்றின் மூலமாக என்பதை அவர்கள் அறியவில்லை. தங்களுடைய வாழ்க்கைக்கு பெரும் ஆதாரமாக உலகத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் இணை வைக்க ஆரம்பித்தனர். படைக்கப்பட்ட பொருள்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன, அழிவில் ஆதாரம் காண்கின்றார்கள். உயிரோட்டத்தை அளிக்கக்கூடிய படைப்பின் மீது அவர்கள் ஆதாரம் கொள்ளவில்லை. மேலும் இவர்கள் இணை வைத்ததன் காரணமாக வானத்தின் பாக்கியங்களிலிருந்து தடுக்கப்பட்டு விட்டார்கள். உயிரோட்டமிக்க நீர் உருவாகுவது, தண்ணீர் உருவாகுவது தடுக்கப்பட்டுவிட்டது. தண்ணீர் உறிஞ்சப்பட்டதாக ஆகிறது இவர்களுடைய வினையின் பலன். பூமியின் அடிப்படையை ஒட்டி வாழ்ந்ததன் காரணமாகவும் வானங்களில் இருந்து அவர்களுக்கு பூமி நிறைய அத்தாட்சிகளாக படைக்கப்பட்ட பொருள் அவ்வளவும் வானங்களிலிருந்து இறங்கிய பூமியின் மீது உள்ள அத்தாட்சிகள் என்பதை அவர்கள் கவனிக்காததன் காரணமாகவும் இந்த பூமியில் உள்ள விளைபொருட்கள் அவ்வளவும் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய வினையாக இருக்கின்றன. அவர்கள் இந்த பொருள்களை தங்களுடைய தேவைகளுக்கு அதிகமாக அவர்கள் கையகப்படுத்துகின்றார்கள். இது அவர்களுக்கான நற்செய்தியை அளிப்பதாக இல்லை, அவர்களுக்கு வாழ்க்கையில் கவலையையும் நிச்சயமாக உண்டாக்குகின்றது. மனிதர்கள் தங்களிடமுள்ள பொருள்களையும் அபகரித்து சென்று விடுவார்கள் ஒரு நாள், தன்னுடைய பலகீனமான சந்ததிகளை விட்டுச் சென்றால் என்ற அந்த பயத்தையும் கூடவே ஏற்படுத்துகிறது. எனவே உங்களுடைய பிரார்த்தனை, என்னுடைய இறைவனே, பூமியின் வினை பொருட்கள் அதனை நான் அளவுக்கு மீறி, என் தேவைக்கு மீறி நான் சேமித்து வைத்துக் கொள்வதற்காக எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் என்னுடைய வினையின் பயன், நான் அனுபவிக்க வேண்டியிருக்கின்றேன். அதனை என்னிடமிருந்து பிறர் அபகரிப்பார்கள், நிச்சயமாக இது நடக்கும். இதை கொண்டுதான் உங்களுக்கு கவலையும் பயமும் ஊட்டப்படுகிறது. எங்கள் இறைவனே, எங்களை விட்டும் கவலையையும் பயத்தையும் நீக்குவாயாக என்று கேட்கும் பொழுது அதனுடைய உண்மையான பொருள், மனிதர்களை நம்பி வாழ தேவையில்லாத வாழ்க்கையையும் பூமியில் எவற்றையெல்லாம் வானங்களிலிருந்து படைத்திருக்கின்றாயோ அவ்வளவையும் இவற்றின் தேவைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. என்னுடைய ஒவ்வொரு தேவையையும் நீ அறிவிக்கின்றாய். மறைவாக காற்றின் செய்திகள் மூலமாக எனக்கு நீ அறிவிக்கின்றாய். காற்றில் உள்ள செய்திகள் அழகான தேவைகளாக இருக்கின்றன. அந்த தேவைகளுக்காக நான் உன்னிடம் திரும்ப வேண்டுமே தவிர, அந்த தேவைகளை ஏற்கனவே படைக்கப்பட்டுவிட்ட பொருள்களாக நான் காணும் பொழுது நேர் வழியிலிருந்து தவறிவிட்டேன். எனக்காக படைக்கப்பட இருக்கக்கூடிய அந்த பெரும் அத்தாட்சியை நான் சிந்தித்து உணராத நிலையில் தவறிவிட்டுக் கொண்டும் இருக்கின்றேன், தவறிக்கொண்டும் இருக்கின்றேன். என்னுடைய இறைவனே, எனக்கு நீ மன்னிப்பளிப்பாயாக. என்னை நீ உன்னுடைய அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் இன்னும் நெருக்கமாக்கிக் கொள்வாயாக. பூமியின் அடிப்படையை ஒட்டி என்னுடைய கவனம் திரும்பும் போதெல்லாம் மனிதர்களைக் கொண்டோ பொருள்களைக் கொண்டோ நான் அவற்றின் பால் ஈடுபடும் பொழுது நிச்சயமாக அவற்றை நான் சம்பாதிக்கின்றேன். என்னுடைய சம்பாத்தியமெல்லாம் எனக்கு கேடுதான். சம்பாத்தியம் என்பது நான் இந்த உலகத்தில் உள்ள பொருள்களை விரும்பி நம்பி இதுதான் வாழ்க்கை என்று அருளுக்கு பதிலாக பொருளை இணை வைத்துவிட்டேன். என் பாதை கற்பனைக்குரிய பாதையாக மாறிவிட்டது, அதில் உண்மையும் இல்லை. என்னையும் என் குடும்பத்தினரையும் சந்ததிகளையும் உலகத்தின் பொருள்களின் தீமைகளை விட்டும் பாதுகாத்துக் கொள்வாயாக. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் தன் தரத்தில் குறைந்ததாக இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். நீங்கள் விரும்பிய ஆதாரம் அதில் இல்லை. பழங்களில் நீங்கள் விரும்பிய சுவை இல்லை. உங்களுடைய தகுதிகளுக்கு ஏற்ப விளைச்சல்களும் அதனுடைய தகுதிகளில் உங்களுக்கு அளிக்கூடிய பயன்களில் மாற்றப்பட்டுவிட்டன. உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் விரும்புங்கள், உங்களுடைய உணவில் நன்மைகள் வேண்டும், விளைச்சல்களில் தூய்மை வேண்டும் என்று விரும்புங்கள். சாணங்களையும் குப்பைகளையும் போட்டு நரகளை மலங்களை உங்களுடைய உணவுகளாக நீங்கள் உண்டு வருகின்றீர்கள், அதில் பெருமையும் கொள்கின்றீர்கள், நாங்கள் உழைக்கின்றோம் என்று. நீங்கள் உழைப்பதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்படவில்லை, சுகமான அனுபவங்களில் வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை உணர வேண்டும். காற்றின் செய்திகள் அவிதமாகவே உணர்த்துகின்றன. அந்த செய்திகளை நீங்கள் உணர ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய நன்மை எதில் இருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய நன்மைகள் எல்லாம் தூய்மையானவற்றின் மீது இருக்கின்றன. உங்களுடைய பாதுகாப்பெல்லாம் நிலையானவற்றின் மீது இருக்கின்றன. உங்களுடைய அழகு எல்லாம் தனித்தன்மையோடு உங்களுக்காக படைக்கப்படும் போது மட்டும்தான். இந்த செய்திகள் உங்களுக்கு காற்றின் வாயிலாக அறிவிக்கப்படுகிறது. எனக்கு இந்த அகிலங்கள் உதவி புரியுமானால் என்னை மிகைக்கக்கூடிய, எனக்கு எதிராக தலைப்படக்கூடிய, மனிதர்களில் இருக்கக்கூடிய இறைவனுடைய விரோதிகள் இவர்களில் யார் என்னை மிகைக்க முடியும்? இயற்கையின் மீதுள்ள ஆற்றல் இறைவனுடைய அனுமதியை கொண்டு எனக்கு அறிவிக்கப்பட்டுமானால் என்பதை நான் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது காற்றின் மூலமாகத்தான் இறங்குகிறது, உங்களுடைய சுவாசங்களில் இறங்குகிறது, மனம் நிறைவடைகிறது. இது வாழ்க்கைதான், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அல்லது விரும்பாமல் ஆகிவிடுகின்றோம். விரும்பாமல் இருக்கும் பொழுது நன்மையான செய்திகளையும் உண்மையான செய்திகளையும் விரும்பாமல் இருக்கும் பொழுது அது எனக்குரிய பாதகத்தை தான் அறிவிக்கிறது. நன்மையான செய்திகளையும் உண்மையான செய்திகளையும் நான் அலட்சியத்தில் புறக்கணித்துவிட்டாலும் சரி, அல்லது நான் விரும்பாவிட்டாலும் சரி, அதில் எனக்கு பாதகம் இருக்கிறது. நன்மைகள் இல்லை, மாறாக அழிவின் மீது நான் அமைந்துவிட்டேன். இனி நான் என்னுடைய பகல் கற்பனைகளில் அல்லது என்னுடைய அறிவுக்கு எட்டிய அந்த பகல் கனவுகளில் நான் அதிகரித்துக் கொண்டிருப்பேன். இந்த பகல் கனவு எல்லாமே நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய உலகத்தினுடைய அடிப்படையிலான பொருள்களில் அதிகரிக்க வேண்டும் என்பதை தவிர உங்களுடைய பகல் கனவு எதுவும் கிடையாது. மனிதர்களை அதிகமாக நான் சேர்த்துக் கொள்ள வேண்டும், பொருள்களை நான் அதிகமாக சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், அதாவது எனக்கு கேடாக நான் அடைவது சம்பாதிப்பது, நான் சம்பாதிப்பது. ஆனால் இறைவனிடமிருந்து வரக்கூடிய என்னுடைய வாழ்க்கையினுடைய அடையாளங்கள், என்னுடைய அருள்மிகு பாக்கியங்கள், அருளுக்கு பதிலாக பொருளை நாம் ஒவ்வொருவரும் இணை வைக்கின்றோம். இது இணை வைப்பின் ஆரம்பம். இந்த இணை வைப்பிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் விதமாக மறைவான உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய புறப்புலன்களுக்கு அப்பால் உள்ள செய்திகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். கண்கள் பார்த்ததும் காதுகள் கேள்விப்பட்டதும் ஸ்பரிசங்களால் நீங்கள் அனுபவித்ததும் ஆகிய இந்த அறிவை, இந்த அறிவுக்கு பின் பக்கபலமாக இருக்கக்கூடிய உங்களுடைய கல்வியை, இதனை தூபம் போடக்கூடிய பெருமை கொண்ட மனிதர்களை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள். கல்வி அறிவும் பார்த்ததும் கேட்டதும் ஸ்பரிசங்களால் அனுபவித்ததும் ஆகிய இவை அனைத்தையும் வினைகளாக, இந்த வினையின் பயன்கள் இவற்றையெல்லாம் உலகத்தின் பொருள்களாக இருக்கக்கூடியவை அனைத்தையும் உடல் சுகங்களாக அனுபவித்தீர்களோ அவை உங்களுடைய அழிவுக்கான பாதை, அழிவுக்கான ஒரு பகுதியில் அமைத்துவிட்டன. இனி நற்செய்திகளை உங்களுடைய சுவாசங்கள் மூலமாக நீங்கள் உணர முடியாது. அந்த நற்செய்திகள் உங்களுடைய இருதயங்களில் விழுந்தாலும் புறக்கணிப்பீர்கள், இன்னும் அவற்றை வெறுக்கவும் ஆரம்பிப்பீர்கள். கெட்ட சக்திகளும் ஜின்களும் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தின் போது தங்கள் கற்பனைகளையும் அவை உங்களுக்கு அறிவிக்கின்றன. நீங்கள் இவற்றையெல்லாம் பொருள்களாக படைக்க முடியும். என்னுடைய உதவி உங்களுக்கு இருக்கிறது என்று ஜின்களும் கூறுகின்றன. கெட்ட சக்திகள் அனைத்துமே நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவை. இன்னைக்கும் சூனியம் பண்றது சாமியார்களுடைய வேலைகள் அனைத்தும் நெருப்பும் யாகங்களும். இன்னும் இருள்களில் அவர்கள் நெருப்பை மூட்டி தங்கள் சைத்தான்களுடன் அவர்கள் இருக்கும் நிலையிலும் மனிதர்களுக்கு எதிராக வினைகளை கற்பிக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த நெருப்பின் வேதனை உங்களுடைய மனதையும் தாக்கும். அந்த நெருப்பின் வேதனை முதலில் அவசரத்தை உண்டாக்கும், அறிவை இழக்கச் செய்யும், ஆத்திரத்தையும் ஏற்படுத்தும். இந்த வேகத்துக்கு யார் கட்டுப்படவில்லையோ அவர்கள் மீது ஆத்திரத்தையும் ஏற்படுத்தும். நெருப்பை கொண்டுதான் உங்களுடைய வாகனங்கள் ஓடுகின்றன. நெருப்பை அடக்க வேண்டும், நெருப்பு உங்களுக்கு கீடாக அமைய வேண்டும். மண் இதை கொண்டு நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம், மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மண்ணின் சாரத்தை கொண்டு, நெருப்பின் சாரத்தை கொண்டு ஜென்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் இருவருக்குமே அவசரத்தை அடக்க வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றான். ஆனால் ஜின்கள் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவர்களுக்கு அவசரமும் கோபமும் ஆத்திரமும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய அவர்களுடைய குணங்களாகவும் அமைந்திருக்கும். அது அவர்களை அடித்துக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் தாங்கள் அழிவதற்கு முன்பாக பிறரையும் அழித்துவிட விரும்புவார்கள். இது நெருப்பின் குணம். மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட மனிதனின் குணம் சாந்தமானது, சமாதானமானது, குளிர்ச்சியானது. இன்னும் மண்ணிலிருந்து விளையக்கூடிய பொருள் அவ்வளவும் குளிர்ச்சியானது. நெருப்பிலிருந்து விளையக்கூடிய அவ்வளவும் உடலுக்கும் மனதுக்கும் விரோதமானது. அது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. யார் அவசரத்தில் இருக்கின்றார்களோ, யார் வேகமாக இருக்கின்றார்களோ அவர்கள் அறிவில் ஒரு பகுதி இழந்து விட்டார்கள். அவர்கள் ஆத்திரத்தில் நுழைகின்றார்கள். அது அவர்களை அடித்துவிடும். அதற்கு முன்பாக பிறரை அடித்துவிட அவர்கள் நிச்சயமாக நாடுவார்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடித்துவிட வேண்டும் என்று விரும்புவார்கள். தங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது என்பதன் காரணமாக பிறருக்கும் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் அமைதியடைவார்கள். தங்களுக்கு மட்டும் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் அமைதியடைய மாட்டார்கள். சைத்தான்களுடைய குணங்களில் உள்ளது. தனக்கு நோய் வந்தால் பெரும் கவலை, எல்லோருக்கும் நோய் வந்துவிட்டால் கவலை இல்லை, ஆறுதல். சைத்தான்களுடன் நான் இருக்கின்றேன். என்னவென்றால், நான் என்னுடைய இறைவன் எனக்காக அறிவித்துக் கொண்டிருக்கூடிய நற்செய்தி நெஞ்சங்களில் காற்றின் மூலமாக இறங்கும் பொழுது உணர்வோடு இறங்குகின்றது. அதில் செய்தி இருக்கின்றன. அந்த செய்தியில் உங்களுக்கு நல்வாழ்க்கைக்கான அருள் அங்கு இறை வாக்காக அமைகிறது. ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது நிராகரித்துவிடுங்கள், உங்களுக்கு கேடாகவே. இந்த நல்ல செய்தி வாழ்க்கையை முழுமைக்கும் பயன்படக்கூடியதுதான். வாழ்க்கையை முழுமைக்கும் இறைவன் அருளாக உங்களுக்கு இருக்க வேண்டியதுதான். உங்களை அறியாமலேயே இந்த நற்செய்தியானது உங்களுடைய அமைதியாக பல சமயங்களில் நீங்கள் உங்களை மறந்து அமைந்துவிடுகின்றீர்கள். அங்கு அவசரம் இல்லை. உலகத்துடைய செய்திகள், மனிதர்களுடைய பற்றிய செய்திகள் மறக்கடிக்கப்பட்டு உங்களுடைய சம்பாத்தியத்தின் வினையை கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, அதிலிருந்து நீங்கள் நீக்கப்பட்டவர்களாக நாளைய வாழ்க்கையை பற்றிய எந்தவிதமான உணர்ச்சியோ இல்லாமல் ஒரு அழகான மனநிலையில் இப்பொழுது நாம் பல சமயங்களில் அமைதியோடு இருக்கும் காலமெல்லாம் இறைவன் நமக்காக அறிவித்திருக்கூடிய நற்செய்தியில் நாம் மூழ்கிவிட்டோம் என்பது பொருள். இந்த மூழ்குதலில் நமக்கு உயர்வு இருக்கிறது. வானத்தின் எண்ணங்களில் மூழ்கிவிடுவது உயர்வானதாகும். அந்த வானத்தின் எண்ணங்களில் எதையுமே நாம் நம்முடைய விருப்பங்களாக கொண்டு அடைய முடியாததன் காரணமாகவும், ஆனால் காற்றானது பார்க்க முடியாது, நம்மை முழுமையாக ஆக்கிரமித்திருக்கிற நிலையில், அதிலிருந்து செய்திகள் எனக்கு உயிரோட்டத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிற நிலையில் நான் வாழ்கின்றேன். முழுமையாக நான் வானத்தின் பக்கம் திருப்பப்பட்டு விட்டேன். அதன் காரணமாகத்தான் எனக்கு இந்த சுகமான உணர்வு, அதன் காரணமாகத்தான் எனக்கு இந்த அலாதியான ஒரு நிம்மதியும் மனதில் எந்த விதமான தாக்கமோ துக்கமோ அமையாமல் ஒரு சுகமான உணர்வையும் கொண்டு ஒவ்வொரு நாளும் பல பொழுதுகளில் நாம் அமைதியாக நம்மை மறந்த நிலையில், உலகத்தை மறந்த நிலையில், அதாவது இந்த பூமியின் அடிப்படையை ஒட்டி அவ்வளவையும் மறந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த சில தருணங்களை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அங்கு உயிரோட்டம் நமக்காக நிலைப்படுத்தப்படுகின்றது. நம்முடைய வினையின் பலனாக பல துன்பங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலையிலும் அந்த நேரத்தில் எனக்கு இருக்கக்கூடிய அமைதி, நற்செய்தியை நான் ஏற்றுக்கொண்டதன் விளைச்சல்களில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், வாழ ஆரம்பித்திருக்கின்றேன். உயிரோட்டம் அங்கு எனக்காக பிடிக்கப்படுகின்றது. துன்பங்களினுடைய இந்த மாதிரியான உயிரோட்டம் ஒவ்வொரு நாளும் நமக்காக பல சந்தர்ப்பங்களில் என்னை அறியாமல் ஒரு நிம்மதியில் நான் இருக்கும் பொழுது அங்கு உயிர்ப்பிக்கப்படுகின்றது. அந்த உயிரோட்டத்தில் என்னுடைய கேடுகளின் தீமைகளும் உயிரோட்டத்தின் பாதிப்புகளும் அந்த நேரத்தில் நீக்கப்படுகின்றன. மீண்டும் 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 இந்த நற்செய்தியை நாம் மனதுக்கு கொண்டு வர வேண்டும். என்னுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக எண்ணங்களில் நான் சீரடையக்கூடாது. ஒரே ஒரு வானத்திற்கு பூமியின் விளைச்சல்கள் ஏராளமாக இருக்கின்றன, அவ்வளவும் அழியக்கூடியவை. இது எந்த ஒன்றை நான் விரும்பி நம்பி ஏற்றுக்கொண்டாலும் நான் அழிவின் பாதையின் மீது இருக்கின்றேன் என்பதை அறிய வேண்டும். என் இறைவன் எனக்கு உதவி புரிவான் என்ற அந்த எண்ணத்தில் நான் மேலோங்க வேண்டும். இந்த மேலோங்குதலில் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்தரங்கமும் நிச்சயமாக அமைந்திருக்கிறது. அந்த அந்தரங்கமான மறைவான இறையாற்றல் மிக்க அடிப்படையை நான் நிம்மதி அமைதி என்ற இந்த இரண்டில் உணர்கின்றேன். இது மட்டும்தான் வாழ்க்கை. எனக்கு அனைத்து தேவைகளும் நிறைவேறினால் தவிர நான் இப்பொழுது நிம்மதியாக இருக்க முடியாது. அதாவது இன்றைய உணவு எனக்கு இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறது. இன்றைய நாள் எனக்கு எந்த வேதனையும் இல்லை, நிம்மதியாக இருக்கிறது. இந்த நாளின் தூக்கம் எனக்கு கிடைத்திருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறது. இந்த நாளினுடைய கழிவுகள் என்னை நீக்கப்பட்டிருக்கின்றன, எனக்கு சுகமாக உணர்வாக இருக்கின்றது. எனவே எனக்கு கவலையும் பயம் இல்லாத வாழ்க்கை என்றால் என்னவென்றால், என்னுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்ட நிலையில் நான் வாழக்கூடிய வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை. இந்த அமைதி நமக்காக நம்மையும் அறியாமல் நம்முடைய நெஞ்சங்களில் புகட்டப்பட்டு நம்மை அறியாமல் அதில் நாம் ஈடுபடுத்தப்பட்டு நிலைப்படுத்தப்பட்டு சில தருணங்கள் ஒவ்வொரு நாள் பொழுதிலும் நாம் நிம்மதியோடு நம்முடைய மனநிலையை காண முடிகின்றது. அந்த நிம்மதி என்பது உங்களுடைய வாழ்க்கையை முழுமைக்கு முறை அனைத்து தேவைகளும் உங்களுக்காக நிறைவேற்றப்பட்டுவிட்டன. இதில்தான் நாம் இனிவரும் வாழ்க்கையை வாழப்போகின்றமே தவிர, அதை தொடர்ந்து அதனை விடுவித்துக் கொண்டு உலகத்தின் பாதையில் நாம் திரும்பி பலவிதமான கஷ்டங்களை நாம் வினைகளின் பலனாக அனுபவிக்க வேண்டுமே, அந்த வினைகளின் பக்கம் நாம் நம்முடைய சம்பாத்தியம் என்ற அடிப்படையில் திரும்பும் பொழுது வேதனைகள் ஆரம்பிக்கின்றன. எனினும் சொற்ப நேரம் அனுபவித்த அந்த மனதின் அமைதி இவற்றையெல்லாம் தாங்குகிறது, இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறது. இவற்றுடைய அழிக்கும் சக்திக்கு அப்பால் உங்களுக்கு மிகையான ஒரு சக்தியை கொடுக்கின்றது. இதன் காரணமாக பெரும் கவலையை நான் உணர்வதில்லை. உயிரோட்டம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் தூக்கமும் இவ்விதமாகவே உங்களுக்கு அனுமதிக்கப்படுகின்றது. எனவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய நாள் நன்மையாகத்தான் இருக்கிறதே தவிர தீமையாக இல்லை. உங்களுடைய உறக்கத்திற்கும் உங்களுடைய அந்த உறக்கத்தின் காரணமாக உறக்கத்தின் பொழுதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகளும் விதிக்கப்பட்டுள்ள சுகங்களும் இறைவன் சத்தியமானவன், அவன் வாக்கு மீறாதவன், உங்கள் மீது அது நிகழ இருக்கிறது என்ற அந்த நன்றி உணர்வோடு விழிக்க வேண்டும். உணர்வு விழிப்போடு இருக்க வேண்டும். நான் என்னுடைய இறைவனுடைய பாக்கியங்களில் நிச்சயமாக நாளைய வாழ்க்கையில் வாழ இருக்கின்றேன். அது என்னுடைய காரியங்களில் நான் செய்துவிட்ட வினையின் பலன்களை முற்றிலுமாக அழித்து அதில் நன்மைகளையும் எனக்காக உருவாக்கும் என்பதன் மீதும் அந்த உண்மையின் மீது நம்பிக்கை கொண்டேன். பொறுமையோடு அந்த நம்பிக்கையை நான் அதிகரித்துக் கொள்ளும் விதமாக சிந்தனைகளும் ஆகின்றேன், அத்தாட்சிகளையும் பார்க்கின்றேன். நிச்சயமாக கழிவுகள் நீக்கப்பட்டு நான் புதுப்பிக்கப்படுகின்றேன். இலைகள் மரங்களிலிருந்து உதிர்ந்து விடுகின்றன, பிறகு அவை மீண்டும் படைக்கப்படுகின்றன. உதிர்ந்து அந்த இலைகள் சருகுகளாகி மக்கிப்போய் அது உயிரோட்டம் பெற்ற மண்ணாகவும் துகள்களாகவும் மாறுகின்றன. பின்னர் அது நமக்கு நன்மை கொடுக்கூடியதாக இருக்கிறது. இவ்விதமாகவே என்னுடைய காரியங்கள் அவ்வளவுமே விழுந்து மக்கிப்போய் நான் நம்பிக்கை கொள்வனாக இருந்தால் உயிரற்றதிலிருந்து மீண்டும் புதிய உயிரை கொடுக்கக்கூடிய ஆற்றலை நான் என் இறைவனிலிருந்து கிடைக்கப்பெறுவேன். என்னுடைய தீமைகள் நீக்கப்பட்டு அது நன்மைகளாக விளைச்சல் பெறும் என்பதையும் நாம் அறிய வேண்டும். என் இறைவனே, இந்த அத்தாட்சியின் மீது என்னை நிலைத்திருக்க செய்வாயாக. என்னுடைய தீமைகளின் நான் சம்பாதித்த வினையின் பலன்கள் நன்மையாக அமையட்டும். உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை நீ வெளிப்படுத்துகின்றாய். பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அதனை நன்மையான விளைச்சல்களாக பெருக செய்வது உனக்கு சாத்தியம், உன்னுடைய வாக்கும் சத்தியம் என்பதையும் அறிகின்றேன். ஒவ்வொரு நாளும் இந்த உணர்வில் நீங்கள் வாழ வேண்டும். உங்களுடைய தீமைகள் நன்மைகளாக புதுப்பிக்கப்படும். அது நிலையான நன்மைகளாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும், உணர்ந்து தெளிவடைய வேண்டும். நிச்சயமாக இறைவன் சத்திய பாதையின் மீது, அதாவது அனைத்து நன்மைகளின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு உதவியாளனாக கண்டிப்பாக இருக்கிறான். உங்களுக்காக பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பவனவன் என்பதை நாம் இன்று ஏற்றுக்கொள்வோம். நான் பாவம் செய்துவிட்டேன், என்னை இறைவன் தண்டிப்பான். ஷைத்தான் கூறுகிறான், உங்களுடைய இறுதி நாளின் தீர்ப்பை பற்றி அவன் இன்று ஒவ்வொரு நாளும் அறிவிக்கின்றான். உங்களை பாதை தடுமாற செய்யும்படி நமக்கு நரகம் நிச்சயம்தான். எனவே நாம் வாழும் காலம் எல்லாம் சுகத்தில் மூழ்கிவிடுவோம், அவ்வாறல்ல. நீங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், உங்களுக்கு வேதனைகள் கூடாது என்று இறைவனுடைய வாக்கு வந்துள்ளது, அதனை நீங்கள் நம்ப வேண்டும். மாறாக மனிதர்களுடைய போக்குகளை, உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரங்கள் இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய பூசாரிகளின் போக்குகளையும், உங்களுடைய பாவங்களுக்கு விமோசனம் இல்லை, நரகம்தான், எனவே இருக்கும் காலமெல்லாம் அனுபவித்துவிட்டு சென்றுன்றோம், நரகத்து தானே போகப் போகின்றோம் என்று ஷைத்தான்கள் கூறுவதையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆனாலும் இறைவன் கூறுகின்றான், உங்களுக்கு மன்னிப்பு வேண்டும். அதே காற்று அந்த நற்செய்திகளை கொண்டு வருகின்றது. உங்களுடைய நெஞ்சங்களில் அந்த உணர்வு இருக்கின்றது, அது சத்தியம். காற்று உங்களுக்கான உயிரோட்டம், உயிரோட்டம் மிக்க நற்செய்தி. அந்த நற்செய்தி அந்த காற்றில் அமைந்திருக்கின்றது, அது உங்களுக்கு உணர்வாக அமைக்கப்படுகின்றது. காற்று என்பது உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. இறைவனுடைய அருளை கொண்டு துளிர்த்திடக்கூடிய, துள்ளியிடக்கூடிய, துளிரிடக்கூடிய புதிய வாழ்க்கை ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுக்காக உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை, அந்த செய்திகளில் இருக்கக்கூடிய உண்மையை எவ்வளவு நீங்கள் நம்புகின்றீர்களோ அதை பொறுத்திருக்கின்றது. காற்றானது உணர்வு, அது வெறும் மூச்சு காற்றாக ஆகிவிட வேண்டாம். சாப்பிடுவதெல்லாம் பேதியாவதை போன்று நான் மூச்சை எடுக்கின்றேன், மூச்சை வெளியிடுகின்றேன், அவ்விதமாக அல்ல. ஒவ்வொரு மூச்சிலும் உயிரோட்டமிக்க நற்செய்திகள், அது உணர்வாக, அந்த உணர்வில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். மூச்சு வெளியேறி கொண்டிருக்கின்றது, அந்த உணர்வை நீங்கள் மதிக்காதன் காரணமாகவும், அந்த உணர்வை இறைவனுடைய வாக்கு, அதில் உங்களுடைய நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையில் உங்களுடைய புது வாழ்க்கை புலிர்விட இருக்கின்றது, அது நிலையான வாழ்க்கை என்பதை நாம் அறிய வேண்டும். உங்களுடைய இந்த நாள் நன்மையான நாளாக, இறைவன் புறத்தில் இருந்துள்ள அறிவிப்பாக என்று ஒவ்வொரு மூச்சிலும் நீங்கள் தெளிவடை இருக்கின்றீர்கள். வெறும் காற்றல்ல உயிர் செய்தி, உயிரோட்டமிக்க செய்தி. அதை நம்பினால் உயிருக்கிறது, நம்பவில்லை என்றால் உங்களுடைய பயத்தின் காரணமாகவும் கவலையின் காரணமாகவும் உங்களுக்காக விதிக்கப்பட்ட அந்த நாள் துயரங்களோடும் துன்பங்களோடும் இந்த உலகத்தை விட்டு இறைவனுக்கு பொருந்தாத வாழ்க்கை வாழ்ந்தமைக்காக நிந்திக்கப்பட்ட ஆன்மாவாக வெளியேறுமே அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். எப்பொழுது உங்களுடைய எண்ணத்தில் எனக்கு காரியம் முடிந்துவிட்டது, இதுதான் எனக்கு நிலையானது, இனி எனக்கு விமோசனம் இல்லை என்று கூறுகின்றீர்களோ, சத்தியமாக இறைவனுடைய வார்த்தை காற்றுகள் மூலமாக செய்திகளாக உங்களுக்கு அவ்வாறல்ல இறைவன் மன்னிப்பவன் என்ற செய்தியை உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்க சைத்தான்கள் பெருமளவு ஊதி கொண்டிருக்கின்றன, நீ மன்னிக்கப்பட மாட்டாய். அப்படி என்றால் நான் முடிந்திருக்கலாமே, உயிரோடு இருக்கின்றேனே என்ற ஒரு கேள்வி சைத்தாண்டம் கேட்டால் நான் விலகிவிடுவான். எனக்கு இதுதான் தீர்ப்பு என்றால் இறுதி மூச்சு வரையில் எனக்கான காலத்தவணை இருக்கின்றது, அந்த காலத்தவணையின் மீது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இறைவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றான், நற்செய்திகளும் இன்னமும் இருக்கின்றன, மன்னிக்கப்பட வேண்டும் என்று இருக்கின்றது. எனவே நான் இறைவனிடம் திரும்பினால் இந்த தனமே இப்பொழுதை நான் மன்னிக்கப்பட்டு விட்டேன், மீண்டும் தவறு செய்வேனே, இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், மீண்டும் மன்னிப்புதான், நிச்சயமாக மன்னிப்பனாகத்தான் நான் இறைவனை காண்பேன், மீண்டும் தவறு செய்வீர்களே, மீண்டும் மன்னிப்பவன் தான் இறைவன் என்னோடு இருக்கின்றான், ஏனென்றால் என்னுடைய மூச்சில் அந்த மன்னிப்பு வேண்டும் என்ற ஒரு செய்தி இருக்கின்றது, அதனை நான் உணர்கின்றேன், விரும்புகின்றேன். உங்களுடைய மூச்சுக்காற்றை இறை செய்திகளாக அதில் உள்ள நன்மைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த உயிர் மூச்சில் சைத்தான் குறுக்கிட வேண்டாம் தன்னுடைய வெப்பத்தை கொண்டு. இல்லை, உங்களுக்கு கேடுதான், நீங்கள் முடிந்துவிட்டீர்கள் என்று அவன் கூறுகின்றான். பல சமயங்களில் நீங்கள் இப்பொழுது உங்களுடைய மூச்சுக்காற்றை, குளிர்ச்சியான அந்த காற்றை எவ்விதமாக வெப்பமாக மாற்றுகின்றான் என்பதை நீங்கள் உணருங்கள். நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் இன்னும் வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், இன்னும் காலத்தவணை இருக்கிறது எனக்கு, ஆனால் சைத்தான் உங்களை முடித்து விடுவான் என்று கவலையை ஏற்படுத்தி விடுவான், பயத்தை ஏற்படுத்தி விடுவான். அந்த கவலையிலிருந்தும் பயத்திலிருந்தும் இன்று நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எனினும் யார் சைத்தான்களை அதிகமாக நம்புகின்றார்களோ, வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையிலேயே முடிந்துவிட்டது என்று கூறக்கூடிய சைத்தானை அதிகமாக தங்களுக்கு நெருக்கமாக ஆக்கிக் கொண்டார்களோ, அவர்களை இறைவன் தன்னுடைய பொருத்தத்திற்கு உரியவர்களாக வாழ்கின்றார்கள் என்று எடுத்துக்கொள்வதில்லை. அவர்களுக்கான காலத்தவணை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே எந்த நேரத்திலும் அவன் மன்னிப்பனாக இருக்கின்றான். சைத்தான்களையும் மனிதர்களையும் விட்டு விலகும் பொழுது மூச்சுக்காற்றில் இருக்கக்கூடிய நற்செய்திகள் அவ்வளவும் இறைவனுடைய வாக்கு என்பதை அறியுங்கள். அந்த மூச்சுக்காற்றில் நீங்கள் உங்களுடைய கவலையை கொள்ளும் பொழுது நீங்கள் நன்மைக்கு பதிலாக தீமையை அதிகமாக ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதையும் அறியுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு பாதுகாப்பானாக இருக்கின்றான். எனினும் அந்த நாளின் நன்மைகளை மன்னிப்பவன் மன்னிப்பான், தீமைகளை நீக்குவான், நன்மைகளை பெருக்குவான். இன்னும் நான் அறியாத தேவைகளின் பக்கம் என் கைகளைக் கொண்டும் கால்களைக் கொண்டும் பொருள்களாக நான் அறிந்து வைத்திருக்கின்றேனே, இதில் வாழ்க்கை என்று அது அல்லாத ஒன்று சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகின்றான். பொருள்கள் இல்லை, இதை மட்டும் நம்புங்கள். நிறைய பணம் தருகின்றேன் என்று கூறும்பொழுது அது சைத்தான் கூறுகின்றான். சுகத்திற்கு குறைவில்லாமல் வாழ்க்கையை நான் வாழ வைக்கிறேன் என்று கூறும்பொழுது அவ்வளவு அருபமான சக்தி நிறைந்து விட்டது நெஞ்சங்களில். அந்த உணர்வு உங்களுக்கு வழி அமைக்கும். இன்று அந்த உணர்வின் ஒரு சில பகுதிகளில் அமைதியாக இருந்த காலத்தில் ஒரே நாள் பொழுதில் பல நிமிட துளிகள் நான் அமைதியாக இருந்திருக்கின்றேன். அந்த அமைதியில் உயிரோட்டம், அந்த உயிரோட்டம் நான் அறியாத பல விஷயங்கள் என்னுடைய மூச்சுக்காற்றின் செய்திகளில் இருந்து நான் அதை ஏற்றுக்கொண்டு அதனை நான் நிராகரிக்கவில்லை, எதிர்க்கவில்லை. அது என்னுடைய வாழ்க்கையின் உயிரோட்டமாக அமைந்துவிட்டது, நிலையான உயிரோட்டமாக அமைந்துவிட்டது. வாழ்நாள் முழுவதும் செய்த பாவங்களை எல்லாம் நீக்கக்கூடிய உயிரோட்டம் அது. என்னை அறியாமல் நான் வாழ்விக்கப்பட்டு விட்டேன். சில நிமிடங்கள் அந்த அமைதியில் உலகத்தை மறந்த நிலையில் நான் வாழ்விக்கப்பட்ட அந்த தருணங்கள் எல்லாம் என்னை பிற்காலத்தில் வாழ வைக்கக்கூடிய, என்னுடைய கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு மகா பெரும் ஆற்றலை எனக்கு அளிக்கிறது என்பதை நான் அறிகின்றேன். அமைதியும் பொறுமையும் மிக அவசியம். இந்த அமைதியும் பொறுமையும் என்பது அமைதி இறைவன் கொடுத்தது, பொறுமை என்னுடைய முயற்சியிலிருந்து சிலவற்றில் நான் என்னுடைய பொறுமையை மேற்கொள்கின்றேன். தவறான செய்திகளின் பக்கம், என்னுடைய மூச்சுக்காற்றில் சைத்தான்கள் நுழையும் பொழுது அவை அறிவிக்கக்கூடிய கேள்விகளில் இருந்து நான் பொறுமையை கொண்டு தவறிவிடாமல் இறைவனுடைய செய்திகளில் நான் நிலைத்திருக்கின்றேன். இது எனக்கு புதிய உயர்த்தத்தையும், இது எனக்கு புத்தம் புது தொழிலிட்டு வளரக்கூடிய என்றென்றும் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய எல்லா காலங்களிலும் அதனுடைய பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையின் பக்கம் என்னை நிச்சயமாக உயர்த்தி கொண்டிருக்கின்றது என்பதை நான் அறிய வேண்டும் என இருக்கின்றேன். இனியும் நான் அதில் வாழ விரும்புகின்றேன். அமைதியிலும் பின்னர் அதைத் தொடர்ந்து பொறுமையிலும் நான் என் கவனங்களெல்லாம் விட்டு விலக்கி சிதைந்த எண்ணங்களெல்லாம் ஒன்றுபடுத்தி என் இறைவன் ஒருமித்த எண்ணத்தோடு அவனிடம் வைத்திருக்கும் பொழுது அந்த அமைதி, என்னை அறியாத அமைதி, அதனை விட்டும் நான் விலகும் பொழுது, நான் விடுவிக்கப்படும் பொழுது உலகத்தினுடைய பொருள்களை பார்த்து உடனே என்னுடைய கவலைகளில் ஈடுபடாதீர்கள், அந்த அமைதி வேண்டும் என்ற பொறுமையை மேற்கொள்ளுங்கள், இரண்டும் கேளுங்கள், இந்த அமைதி கேட்டுவிடக்கூடாது இறைவனை என்று கேளுங்கள், அதை மறந்து விடுவீர்கள், நிச்சயமாக உங்களுடைய சக்திகள் அனைத்தும் வீணாகும், கொடுக்கப்பட்ட இந்த இறையர்களை நீங்கள் மறந்து விடுவீர்கள், உங்களுக்கான வாழ்க்கை முழுமைக்கும் இருக்கக்கூடிய உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அனுமதித்திருக்கக்கூடிய வாழ்க்கை முழுமைக்குமான அந்த நற்செய்தி தகர்க்கப்பட்டுவிட வேண்டாம். அவ்வாறு நீங்கள் அலட்சியமாகவும் எண்ணங்களின் மீது சிதைந்தவர்களாகவும் சமாதானமும் நிம்மதியும் கண்டுக்கூடிய மனம் என்ற அந்த ஒருமித்த நிலையிலிருந்து நீங்கள் மாறிவிடாமல் உங்களுடைய மீதமுள்ள நாட்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் தங்களுக்கு தனித்துவிடப்படும் பொழுது கேளிக்கைகளிலும் கொண்டாட்டங்களிலும் மனிதர்களை சந்திப்பதிலும் வீணான வார்த்தைகளை கொண்டு எந்த புண்ணியமும் இல்லாத செயல்களில் ஒருவரோடொருவர் பேசி உரையாடுவதும் அரட்டைகள் அடித்துக் கொண்டிருப்பதும் பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவதுமாக ஷைத்தானுடைய காரியங்களில் நாம் ஈடுபடுகின்றோம். தனித்து விடப்படும் பொழுது அறிந்து கொள்வோமாக, நாம் தனித்து விடப்படும் அந்த நாள், அந்த நேரம், நாளைய வாழ்க்கையை பற்றி உறுதி செய்யக்கூடிய நேரம் இப்பொழுது. இறைவனுடைய செய்திகளை காற்று தாங்கி வருகின்றதே, அதை உணரக்கூடிய நேரம். யார் இந்த நிலையில் மனிதர்களையும் ஜின்களையும் கூட்டாக ஆக்கிக் கொண்டு கேளிக்கைகளிலும் கொண்டாட்டங்களிலும் வீணான அரட்டைகளிலும் வெற்றித்தனமான பேச்சுகளிலும் பொழுதை போக்குகிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அந்த நாளின் சந்திப்பை மறந்துவிட்டார்கள். அவர்களுடைய கேடுகள் எல்லாம் அவர்களுக்கு தலை தூக்கும் நாள், அந்த நேரம் நெருங்கும் பொழுது நம்பிக்கை இழப்பார்கள். அதாவது அந்த நேரத்தில் அவர்களுடைய இறைவன் காற்றின் மூலமாக அவர்களுக்கு அனுமதித்திருக்கக்கூடிய அந்த செய்தியை அவர்கள் மறுப்பார்கள், நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். என்றாலும் எந்த நிலையிலும் ஒவ்வொரு மூச்சிலும் நம்பிக்கைக்கு உரிய செய்திகள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் அறிய வேண்டும். யார் விதமாக அறிய மறுக்கிறார்கள் என்றால், யார் தங்களுடைய உல்லாசங்களில் இருக்கின்றார்களோ, வெறும் உலகத்தினுடைய வெளிப்புற ஸ்பரிசங்களில் வாழ்வதைத்தான் குறிக்கோளாக கொண்டிருக்கின்றார்களோ, உள்ளத்தின் சுகத்தில் வாழ்வதை அவர்கள் சுத்தமாக அப்படி ஒன்று இருக்கிறதா என்பதையும் மறந்துவிட்டார்களோ, வெளிப்புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சுகங்கள் என் மனதுக்கு ருசியாக இருக்க வேண்டுமே தவிர, உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான உணர்வு வெளிப்படையான வாழ்க்கையில் உங்களை சுற்றிலும் பரவ வேண்டும் என்ற இறைவனுடைய வாக்கும் இருக்கிறதே, அதை நம்ப மறுப்பார்கள். வெளிப்புறத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய உள் சுகம், இது தரங்கற்ற வாழ்க்கை. உள்ளத்தில் இறைவன் அறிவிக்கக்கூடிய சுகமான மன்னிப்புக்குரிய வார்த்தைகளிலும் நம்பிக்கைக்குரிய அழகான நாளைய வாழ்க்கை பற்றிய மறைவான நீங்கள் அறியாத வார்த்தையை கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை நீங்கள் நம்புகிறீர்களானால், இந்த சுகத்தின் மீது அமையும் பொழுது உங்களை சுற்றிலும் அந்த சுகமானது வெளியே பரவும். உங்களுடைய பார்வை கட்டிய தூரம் எல்லாம், உங்களுடைய எண்ணங்கள் கட்டிய தூரம் எல்லாம், எந்த சுகம் வேண்டும்? உள்ளத்திலிருந்து விளையக்கூடிய சுகங்கள் உங்களை சுற்றிலும் பரவுமே, எங்கு நோக்கினாலும் இறைவன் அருள் என்று அந்த சுகம் வேண்டுமா? அல்லது உங்களுடைய தோள்களும் கண்களும் காதுகளும் வெளிப்புற புலன்களும் மூலமாக ஸ்பரிசங்களாக நீங்கள் இச்சைகளை கொண்டு மனதில் சுகமடைவிக்கின்றீர்களே, எல்லாம் சேர்ந்து அற்பமான சுகம் மனதில் அமைந்துவிடுமே. மனதில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவான மறைவான அந்த நற்செய்திகள் வாழ்க்கை முழுமைக்கும் உங்களுடைய பார்வைக்கும் எண்ணங்கள் கட்டிய தூரமெல்லாம் உங்களுக்காக விளைஞ்சிருக்குமே. உள்ளத்தில் இருந்து புறப்படக்கூடிய அந்த ஒரு சுகம், இந்த இரண்டில் எது என்பதை நீங்கள் சிந்தித்து தெளிவாக வேண்டும். உள்ளத்திலிருந்து விளையக்கூடிய சுகத்தின் மூலமாக நான் வெளியுலகத்தில் வாழ முடியும். ஆனால் வெளியுலகத்தில் இருக்கக்கூடிய இச்சைகளின் காரணமாக என்னுடைய ஸ்பரிசங்கள் தோள்கள் மூலமாகவும் என்னுடைய கண்கள் காதுகள் மூலமாகவும் நான் அடையக்கூடிய சுகம் என்பது என்னுடைய மனதில் இச்சைகளாக அமைந்து அது ஒரு அடிமைத்தனத்திற்கு என்னை, இந்த இச்சைகளுக்கு அடிமையாக என்னை ஆக்கிவிடும். பிறகு நான் அழிந்து விடுவேன். எந்த வாழ்க்கை வேண்டும் என்பதை நாம் என்று முடிவு செய்ய வேண்டும். நிச்சயமாக உள்ளத்தில் இருந்து இருக்கக்கூடிய அந்த அமைதி, இறைவனுடைய புறத்திற்காக நான் நன்மைக்காக வேண்டி நான் கொள்ளக்கூடிய பொறுமை, மறைவான அந்த சக்திகள் மீதும் மறைவான அந்த ஆற்றலின் மீதும் நான் கொள்ளக்கூடிய பொறுமை, பார்த்துவிட்ட பொருள்களின் மீது நான் எந்த அளவுக்கு என்னை சுருக்கிக் கொள்கின்றேன் அவசரப்படாமல், அந்த அளவுக்கு இறைவனுடைய மறைவான உலகத்தின் நற்செய்தி எனக்கு விளைய ஆரம்பித்திருக்கிறது. இந்த விளைச்சல்களில் நான் நிச்சயமாக பெறுகுவேன் என்ற அந்த நம்பிக்கையை கொண்டு யார் வாழவில்லையோ அவர்களை பார்த்து இறைவன் கூறுகின்றான். 32:14. ஆகவே உங்களுடைய இந்த நாளின் சந்திப்பை நீங்கள் மறந்திருந்ததற்காக அனுபவியுங்கள். இன்று பல கஷ்டங்கள் இருக்கின்றன, அதனை இறைவன் கூறுகின்றான் அது நீங்கட்டும். ஆனால் ஷைத்தான் கூறுகின்றான், இவ்வளவு காலமாக தங்கிவிட்டது, அதனை நீங்கள் கிரானிக் டிசீஸ் என்று கூறுங்கள், அதாவது உங்களை விட்டு போகாது என்று கூறுங்கள். நாமும் அந்த வார்த்தையை பேசுகின்றோம், கிரானிக், நம்மை விட்டு போகாது என்ற வார்த்தையை பேசுகின்றோம். இன்னும் இது உங்களுடைய பரம்பரையும் தாக்கும் என்றும் நீங்கள் கூறுங்கள். உங்களுக்கே போக வேண்டும் என்று கூறும் பொழுது ஷைத்தான் கூறுகின்றான், உங்களுக்கு பரம்பரையான நோயாகவும் இது அமைந்துவிடும், அமைந்துவிட்டது என்பதை நீங்கள் நம்புங்கள் என்று, அதனையும் நாம் நம்புகிறோம் இது பரம்பரை வியாதிகள் என்று. இதெல்லாம் சில உதாரணங்கள், சைத்தான்களை நாம் நம்புகின்றோம். மனிதனுடைய அறிவு, சைத்தான்களுடைய அறிவு இரண்டும் ஒன்றுதான். பொருள் அடிப்படையை கொண்டு நன்மைக்கு பதிலாக தீமையை பேசும் பொழுது இறைவனுடைய ஆற்றலை தன்னுடைய ஆற்றலாக அவர்கள் உங்களை நம்ப வைத்து, பிறகு தாங்கள் கைவிடும் பொழுது நீங்கள் இறைவனையும் நம்பக்கூடாது என்ற அளவுக்கு டாக்டரே கூறிவிட்டார், இதற்கு மேல் மனிதர்களுக்கு நம்பிக்கை கொள்வதற்கான செய்தி என்ன என்று கேட்கக்கூடிய அளவுக்கு தனங்கிட்ட மனிதர்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள். அதாவது குடும்பம் குடும்பமாக சந்ததி சந்ததிகளாக இவர்கள் சபிக்கப்பட்ட மக்கள். எப்பொழுது முழுமையாக ஏற்றுக்கொண்டார்களோ அது அவர்களுக்காக நிகழும், பரம்பரையிலும் நிகழும், அவர்கள் ஏற்றுக்கொண்டது நிகழும். இறைவனை நிராகரித்ததன் காரணமாக அவர்கள் நம்பிக்கையை மாற்றிவிடுவார்கள். குழந்தைகள் அவர்களுக்காக நோய்கள் வர இருக்கின்றன என்று எதிர்பார்த்திருப்பார்கள், வருவதற்கு முன்பாகவே எதிர்பார்த்திருப்பார்கள், சாபக்கேடு. ஆனால் அவர்களை மூச்சுக்காட்டில் வேண்டாம் என்றிருக்கிறது, அவர்கள் நம்புவதற்கு வழி இல்லை. இறைவனும் தன்னை பேசி நிறுத்திக் கொள்வான். இனி அவர்கள் மூச்சுவிடுவதெல்லாம் வெறும் வெற்று மூச்சே ஆகும். எந்த விதமான நற்செய்தியும் இல்லாத மூச்சுக்காட்டுதான் உள்ளும் புறமும் வெளியாகிக் கொண்டிருக்கும். உள்ளே எடுப்பதும் வெளியே விடுவதும் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று விரக்தியான அவர்களுடைய முகம் உங்களுக்கு அறிவிக்கும். இத்தகைய மனிதர்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள். நற்செய்திகளை நீங்கள் கூறுங்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அந்த நற்செய்தி அவர்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுதான் இருக்கின்றது, அவர்களுடைய உள்ளங்களில் இருந்து அது வெளியேற்கப்பட்டு விட்டது. இறைவனுடைய நற்செய்தி அங்கு இல்லை. அவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்றோ அல்லது பெருமை கொண்டு தலை தூக்கி விட்டார்கள். தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எங்களுடைய அறிவை கொண்டும் மனிதர்களுடைய ஒட்டுமொத்த அறிவை கொண்டும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றமே தவிர இறைவனுக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறக்கூடிய மக்கள் பெருமை கொண்டு விட்டார்கள். எனவே சைத்தான்களுடன் கூடி குழாவுவதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயங்களில் இருக்கக்கூடிய இறைவனுடைய நற்செய்திகளை நீங்கள் உங்களுடைய எண்ணமாக கொள்ளுங்கள். எண்ணங்களில் சீரடியாதீர்கள். அவ்விதமாக நீங்கள் எண்ணங்களில் வாழ்வீர்களானால் குறிப்பிட்ட காலத்தோடையின் போது இறைவன் அளித்த அந்த வாக்குறுதி, அந்த நாளை நீங்கள் நம்பியிருந்தால் பல காலங்களுக்கு முன்பாகவே நீங்கள் இதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும், மனிதர்களுடைய தேவையில்லாமல் ஆக வேண்டும் என்று ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்காக அறிவிக்கப்படும் பொழுது அந்த நாள் நிகழும். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு
யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ குறித்த தவணையின் மீது மனிதர்களிடம் கெஞ்சி கூத்தாடி அடிமைப்பட்டு சிறுமைப்பட்டு இழிவடைந்தவர்களாக வாடக்கூடிய அந்த நாள் நிறைவேறும். அந்த நாள் உங்களுக்காக நெருங்கும் பொழுது, உங்களுக்கு கேடான நாள் நெருங்கும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், இந்த நாளின் சந்திப்பை நீங்கள் மறந்திருந்ததற்காக அனுபவியுங்கள். இப்பொழுது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிரானிக் டிசீஸ் அல்லாஹ் கூறிவிட்டான் அனுபவியுங்கள் என்று. இனி ஷைத்தான்கள் கூறிய அந்த வார்த்தையை இவர்கள் நம்புவார்கள். நமக்கு இதுதான் முடிவு, இதுதான் வாழ வேண்டும், இனி நம்முடைய காலமெல்லாம் இந்த நோயில் தான் இருக்கும் என்று அவர்களும் அந்த இறைவனுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக தங்களுடைய கஷ்டங்களில் வாழ ஆரம்பிப்பார்கள். இந்த உலக வாழ்க்கையில் நிரந்தரமான வேதனை, நீங்கள் நம்பிய உங்களுக்கான ஹைப்பர் டென்ஷன், பிளட் பிரஷர், வாழ்க்கை முழுமைக்கும் அந்த நரக வேதனை அனுபவிக்க வேண்டும். பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு அதனுடைய தீமைகளில் வாழ்க்கை முழுமைக்கும் அனுபவிக்க வேண்டும். டயபிட்டிஸ் என்று கூறிய பிறகு அதனுடைய கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் வாழ்க்கை முழுமையும் அனுபவிக்க வேண்டும். கிட்னி ஃபெயிலியூர் வாழ்க்கை முழுமைக்கும் அனுபவிக்க வேண்டும். இந்த நாளின் சந்திப்பை நீங்கள் மறந்ததற்காக உங்களுக்கு இன்று நோய்கள் நிரந்தரமாக்கப்பட்டுவிட்டன, அனுபவியுங்கள். நிச்சயமாக நாம் உங்களை மறந்துவிட்டோம், எனவே நாம் இறைவன் பக்கம் திரும்புபவர்களாக அவர்களை காண மாட்டோம். யார் தங்களுக்கு பெருவியாதி உண்டு வந்துவிட்டது, இனி இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று ஷைத்தான்கள் கூறியதை ஏற்றுக்கொண்டு ஒரு காலத்தோனை வரையில் இறைவன் தன்னுடைய வாக்குகளையும் படுத்திருந்தான் உங்களுக்கு சுகமாக வேண்டும் என்று, அப்பொழுதெல்லாம் அதனை மறுத்த நிலையிலும் இருந்தமைக்காக தங்களுடைய பெருமையில் மனிதர்களை நம்பி டாக்டர்களை நம்பி வாழ்ந்ததன் காரணமாக அவர்களுக்கான இறைவனுடைய வாக்கு அந்த நாள் நெருங்கும் பொழுது நாம் உங்களை மறக்கின்றோம். எனவே என்னிடமிருந்து உங்களுக்கு எந்த பேச்சும் நற்செய்தியும் உங்களுடைய மூச்சுக்காற்றாக நெஞ்சங்களில் இறங்காது, நெஞ்சம் கூனி குறுகிவிடும், நெஞ்சங்களில் உங்களுக்கு விசாலம் இல்லை, மனம் நெருக்கடிக்குள்ளாகிவிட்டது, நெஞ்சம் சுருங்குகின்றது, மனம் நெருக்கடிக்குள்ளாகிவிட்டது, கவலை சூழ்ந்து கொண்டது என்றாலும் நீங்கள் இந்த கவலையில் வாழ வேண்டியவர்கள் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நாமும் உங்களை மறந்துவிட்டோம், உங்களுக்கான நற்செய்தி இனி கொடுப்பவர்களாக இல்லை. நீங்கள் அல்லாஹ் பொறுத்தவரையில் இறந்தவர்கள், உயிரிழவர்கள் இல்லை. மேலும் நீங்கள் செய்த வினையின் பயனாக எனக்கு பதிலாக ஷைத்தான்களை ஏற்றுக்கொண்டு இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய உணவை தவிர்த்துக் கொண்டு நான் உங்களுக்காக உயிரோட்டம் அளிக்கக்கூடிய உணவை படைத்திருந்தேன், அதை தவிர்த்துக் கொண்டு உயிரோட்டம் இல்லாத உயிரை பறிக்கக்கூடிய மருந்துகள் உங்களை காப்பாற்றும் என்று கெட்ட வழிமுறையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே, அப்பொழுதே இறைவன் உங்களை மறந்துவிட்டான் என்பதற்கான பொருளாகும் என்பதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். நிலையான வேதனையின் மீது நாம் தள்ளப்படுவோம். இந்த உலக வாழ்க்கையில் இது நடக்க வேதனை. உங்களுடைய நோய்கள் அவ்வளவும் இறைவன் உங்களுக்கான நற்செய்தியை தான் தன்னுடைய காற்றுகள் மூலமாக அனுப்புகின்றானே, அதனை நிறுத்திக் கொண்டான். எனவே உங்களை இறைவன் இனி பார்க்கவும் மாட்டான். ஆனால் உங்களிடம் நற்செய்திகள் இருக்கும் வரையில், நான் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற நற்செய்தி இருக்கும் வரையில் அவன் உங்கள் மீது கருணையோடு இன்னமும் அந்த தவணை உங்களை நெருங்காத நிலையில் உங்களை அவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நாம் பல சமயங்களில் அமைதியாக இருக்கின்றமே, அது ஒன்று போதும் நம்மை மறக்கடித்த நிலையில் எப்படி இறைவன் தூங்க செய்கின்றானோ பகல் வேளைகளிலும் நமக்கான நற்செய்திகளை கொடுத்துவிட்டான் என்பதை நீங்கள் நம்புங்கள். அதன் பின்னர் நீங்கள் எதை பற்றி அவசரப்பட்டு விட்டீர்களோ, இது நமக்கு நிரந்தரம் என்று அதனை மாற்றிக்கொள்ளுங்கள். இறைவன் நமக்கு நிச்சயமாக நீக்கிவிட்டான் இதனை என்பதை பொறுமையை கொண்டு நற்செய்திகளின் மீதும் நல்லுபதேசங்களின் மீதும் நீங்கள் கவனம் கொள்ளுங்கள். அந்த நெஞ்சத்தில் நிறைவாகுங்கள், விசாலமாகுங்கள். ஆகவே உங்களுடைய இந்த நாளின் சந்திப்பை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பல கஷ்டங்கள் இப்பொழுது இறைவனுடைய வாக்கு இருக்கின்றது மீள வேண்டும் என்று, இறைவன் இன்னும் உங்களை மறக்கவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள், இன்னும் உங்களை மறக்கவில்லை, இறைவன் மன்னிக்க விரும்புகின்றான் என்பதை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இதனை நாம் உணராத நிலையில் அந்த நாள் நம்மை நெருங்கிவிட்டால் இறைவன் கூறுகின்றான், இந்த சந்திப்பை, இந்த நாளின் சந்திப்பை நீங்கள் மறந்துவிட்டதற்காக அனுபவியுங்கள், நிச்சயமாக நாம் உங்களை மறந்துவிட்டோம், என்னுடைய பேச்சு உங்களுடைய உள்ளத்தில் இருக்காது, நன்மையை நம்புவதற்கு வழியில்லை, உங்கள் மனம் விரக்தி அடைந்து விட்டது, நாம் ஏன் வாழ்கின்றோம், செத்தால் என்ன என்ற எண்ணம் வந்துவிட்டது. இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான், இன்னமும் நேரம் இருக்கவில்லை, இப்பொழுதும் சன்னமாக உங்களுடைய இருதயத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது, மன்னிக்கப்பட வேண்டும் என்று நம்பிவிடுங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நஷ்டவாதிகளாக மாறுவதற்கு முன்பாக உங்களுடைய வினைகளின் பலன்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலையில் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுகமாக என்ற அந்த எண்ணத்தையும் மன்னிப்பை நீங்கள் நாடுங்கள் என்று கூறக்கூடிய அந்த வாக்கையும் நாம் ஏற்றுக்கொண்டு அறிவணிவோமாக. இறைவன் நமக்கு போதுமான ஒன்றாக சாட்சியாக இருக்கின்றான். என்னுடைய நாளின் சந்திப்பை நீ எனக்கு மாற்றி கிழமைப்பாயாக இறைவனே. நான் சம்பாதித்த வினையின் பயன்களில் இருந்தும் என்னை நீ விளக்கி அவற்றை தூய்மையாக்கி நீ உன்னுடைய உணர்வை கொடுத்தாயே, அந்த உணர்வின் பலன்களில் என்னை வாழவை, பல தருணங்களில் என்னை வாழ செய்திருக்கின்றாய், அதனை நீ புதுப்பிப்பாயாக இறைவனே. அந்த சுகமான உணர்வுகளில் வாழ்ந்த பல சமயங்களில் என்னை அறியாத ஒரு நிம்மதி, சில நிமிடத்துறைகள் அதில் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பலன்களை நீ எனக்கு விருத்தியாக்கி நிலைப்படுத்திக் கொடுப்பாயாக இறைவனே என்று இறைவன் பக்கம் நாம் திரும்புவோமாக.